லௌடேட்டர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ்.
தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம்.
இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக. அன்பு நெஞ்சங்களை வணக்கம். இன்றைய நம் ஒலிபரப்பில் இடம்பெறும் நிகழ்ச்சிகள் ஞாயிறு சிந்தனை மற்றும் செய்திகள்.
இயேசுவே உன் பார்வை போதும் எந்தன் வாழ்வு மாறுமே.
தவக்காலம் நான்காம் ஞாயிறு ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களை, ஒவ்வொரு ஆண்டும் தவக்காலத்தின் நான்காம் ஞாயிறு லைத்தாரே சண்டே, அதாவது மகிழும் ஞாயிறு என்று கொண்டாடப்படுகின்றது. உயிர்ப்பை நோக்கிச் செல்லும் நமது தவக்கால பயணத்தில் மகிழ்வை வளர்க்க தாய் திரு அவை இந்த ஞாயிறை நமக்கு வழங்கியுள்ளார். இவ்வாண்டு கொரோனா தொற்று கிருமியால் ஏற்பட்டுள்ள நெருக்கடி நம் அனைவரின் மகிழ்வையும் குலைத்து வருகின்றது. இருந்தாலும் நோயையும் மரணத்தையும் கொணரும் இந்த சூழலில் மரணத்தை வென்று உயிர்த்த கிறிஸ்து நம்மோடு வாழ்கிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த ஞாயிறு சிந்தனையை நாம் மேற்கொள்வோம்.
அன்பு இதயங்களே, நம் வாழ்வில் மகிழ்வை கொணரும் தருணங்கள் பல உள்ளன. அவற்றில் மிக முக்கியமான தருணங்கள் நாம் மன்னிப்பு பெற்ற மன்னிப்பு வழங்கிய தருணங்கள். தவக்காலத்தின் மகிழும் ஞாயிறுக்கு முந்தைய இரு நாட்களை மன்னிப்பு விழாவாக கொண்டாடுவதற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் விண்ணப்பித்தார். 2014 ஆண்டு முதல் சிறப்பிக்கப்படும் இந்த மன்னிப்பு விழாவின் போது உலகெங்கும் பல கோவில்கள் 24 மணி நேரங்கள் திறக்கப்பட்டிருப்பதும், அங்கு ஒப்புரவு அருளடையாளம் வழங்க அருள்பணியாளர்கள் காத்திருப்பதும் இவ்விழாவின் முக்கிய அம்சங்களாக இருந்து வந்துள்ளன. ஆனால் இவ்வாண்டு கொரோனா தொற்று கிருமியின் தாக்கத்தால் நம் கோவில்களில் மக்கள் கூடிவரும் தருணங்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இருப்பினும் இந்த மன்னிப்பு விழாவில் ஒவ்வொருவரும் தனித்தனியே உள்ளத்தளவில் ஒன்றித்திருக்குமாறு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார்.
இவ்வாண்டு மார்ச் 20-21 ஆகிய இரு நாட்கள் நாம் கொண்டாடிய இந்த மன்னிப்பு விழாவை தொடர்ந்து வரும் மகிழும் ஞாயிறன்று பார்வையற்ற ஒருவரை இயேசு குணப்படுத்தும் நிகழ்வு நற்செய்தியாக நமக்கு தரப்பட்டுள்ளது. மன்னிப்பையும் பார்வை பெறுவதையும் இணைத்து சிந்திக்க மகிழும் ஞாயிறு நம்மை அழைக்கின்றது. அன்பு நெஞ்சங்களே, 2012 ஆண்டு நடைபெற்ற பெர்லின் திரைப்பட விழாவில் ரெபேல், அதாவது புரட்சியாளர் என்ற பிரெஞ்சு மொழி திரைப்படத்தில் நடித்த ரைஷெல் மான்சா என்ற 17 இளம்பெண் சிறந்த நடிகர் என்ற விருது பெற்றார். விருது பெற்ற இளம்பெண் ரேச்சலை குறித்து லாக்ருவா என்ற இதழில் கட்டுரை ஒன்று வெளியானது. அந்த கட்டுரையின் ஆசிரியரோடு இளம்பெண் ரேச்சல் மேற்கொண்ட உரையாடலில், மன்னிப்பும் பார்வை பெறுதலும் இணைந்திருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. எனவே இளம்பெண் ரேச்சல் நமது சிந்தனைகளின் மையமாகின்றார்.
ஆப்பிரிக்காவின் காங்கோ குடியரசில் ஒரு எளிய குடும்பத்தில் 3வது குழந்தையாக பிறந்தவர் ரேச்சல். அவருக்கு 8 போது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. ரேச்சலின் தந்தை தன் மனைவியையும் 6 குழந்தைகளையும் அவர்கள் பிறந்து வளர்ந்த ஊரிலிருந்து தலைநகரான கின்ஷாசாவுக்கு அனுப்பி வைத்தார். விரைவில் அவர்களுடன் தானும் சேருவதாக கூறிய தந்தை அத்துடன் அவர்கள் வாழ்விலிருந்து முற்றிலும் மறைந்தார். கின்ஷாசாவில் அத்தாயும் குழந்தைகளும் தங்கள் பாட்டியோடு தங்கிய போது அடுக்கடுக்காய் துன்பங்களை சந்தித்தனர். அக்குடும்பத்தின் துன்பங்களுக்கு ரேச்சல்தான் காரணம் என்றும், அக்குழந்தையை பிடித்துள்ள பேயை ஓட்டிவிட்டால் எல்லாம் சரியாகிவிடும் என்றும் அந்நகரில் இருந்த ஒரு போலி சாமியார் கூறினார். ரேச்சலின் பாட்டி குழந்தை பருவத்திலிருந்தே ரேச்சலை வெறுத்தவர். எனவே போலிச்சாமியார் இவ்விதம் சொன்னதும் அக்குழந்தைக்குள்ளிருந்த பேயை விரட்ட பாட்டி சிறுமியின் கண்களில் மிளகாய்பொடியை போட்டு தேய்த்தார். அப்போது ரேச்சலுக்கு 10. இதைத் தொடர்ந்து ரேச்சல் தன் வீட்டை விட்டு ஓடிவிட்டார்.
அடுத்த 7 இளம்பெண் ரேச்சல் வெளி உலகில் சந்தித்த துன்பங்களை இந்த கட்டுரை ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார். தன் துன்பங்களை கேட்டு மக்கள் கண்ணீர் விட வேண்டும் என்பது தனது நோக்கமல்ல. மாறாக இத்தகைய துன்பங்களை சந்திக்கும் ஏனைய ஆப்பிரிக்க குழந்தைகளின் வாழ்வில் மாற்றங்களை கொணர்வதற்காகவே தன் வாழ்வின் துயரங்களை உலகின் பல அரங்குகளில் தான் பேசி வருவதாக இளம் பெண் ரேச்சல் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். இந்த கட்டுரையின் இறுதியில் அன்புள்ளங்களை ஆசிரியர் கூறும் அற்புத வரிகளே இளம்பெண் ரேச்சலை நமது சிந்தனைகளின் மையமாக்கியுள்ளன. அந்த இறுதி வரிகள் இதோ.
ரேச்சலின் கண்களில் மிளகாய் பொடியை தேய்த்த பாட்டியின் மீது அவர் கோபமாயிருக்கின்றாரா என்று கேட்டபோது அவர், நான் ஏன் கோபப்பட வேண்டும், அதனால் என்ன பயன் என்று பதில் சொன்னார். இத்தகைய உன்னதமான சிந்தனைக்கு முன் நாம் மிகச் சிறியவர்களாகின்றோம்
என்ற வார்த்தைகளுடன் இந்த கட்டுரையை ஆசிரியர் நிறைவு செய்துள்ளார்.
அன்பு நெஞ்சங்களே, ரேச்சலின் பாட்டி அவர் கண்களில் மிளகாய் பொடியை தேய்த்த அந்த கொடூரத்தால் அக்குழந்தை தன் கண் பார்வையையே இழந்திருக்க வாய்ப்புகள் இருந்தன. கண் பார்வையை இழக்காமல் அவரை காத்த இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அதைவிட மேலாக அந்நிகழ்வோ அதை தொடர்ந்த துன்பங்களோ அந்த இளம் பெண்ணின் மனக்கண்களை குருடாக்கி அவரை வெறுப்பில் புதைந்து போக செய்யாமல் காத்ததற்காக இறைவனுக்கு சிறப்பான நன்றியை கூறுவோம். மன்னிப்பும் பார்வை பெறுதலும் ஒன்றோடு ஒன்று பிணைந்தது என்பதை ரேச்சல் அவர்களின் வாழ்க்கை தெளிவாக காட்டுகின்றது.
அன்பு இதயங்களே, மன்னிப்பதால் அகக்கண்கள் திறந்து ஆண்டவனை காண முடியும் என்று அனைத்து உண்மையான மதங்களும் சொல்லித் தருகின்றன. கண்ணுக்கு கண் என்ற பழிவாங்கும் பாடங்களை சொல்லித்தரும் இந்த உலகப் போக்கு நம் அனைவரையும் பார்வை இழக்கச் செய்கின்றது. பழிக்கு பழி என்ற உணர்வால் நாம் எவ்வளவு தூரம் பார்வை இழக்க முடியும் என்பதை கூறும் ஒரு நிகழ்வு சில ஆண்டுகளுக்கு முன் ஈரான் நாட்டில் நிகழ்ந்தது. ரேச்சலின் கண்களில் அவரது பாட்டி மிளகாய்பொடியை தேய்த்த ஆண்டு 2004. அதே ஆண்டு ஈரானில் தன் காதலை நிராகரித்த அமேனே பராமி என்ற இளம்பெண்ணின் முகத்தில் அமிலம் வீசினார் மஜித் மோபஹேதி என்ற இளைஞர். இதனால் இளம்பெண் அமேனேயின் முகமெல்லாம் எரிந்து போய் இடது கண்ணில் அவர் பார்வை இழந்தார்.
2011 இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு உலகை அதிர்ச்சியடைய செய்தது. அமில வீச்சினால் இடது கண்ணில் பார்வையை இழந்த இளம்பெண் அமேனே போலவே மஜித்தின் இடது கண்ணிலும் அமிலம் ஊற்றப்பட்டு அவரும் பார்வை இழக்க வேண்டும் என்பதே அத்தீர்ப்பு. இத்தீர்ப்பை செயல்படுத்தக்கூடாது என்று உலகின் பல மனிதாபிமான அமைப்புகள் விண்ணப்பித்தாலும் ஈரான் சிறை அதிகாரிகள் 2011 மே மாதம் ஒரு நாள் இத்தீர்ப்பை நிறைவேற்ற மஜித்துக்கு மயக்க மருந்தை முதலில் கொடுத்தனர். அவர் மயக்கத்தில் இருந்த நேரம் அமில வீச்சில் கண்ணிழந்த இளம்பெண் அமேனே அவர்கள் அத்தண்டனையை நிறைவேற்ற வேண்டாம் என்று விண்ணப்பித்ததால் மஜித்தின் கண்களில் அமிலம் ஊற்றப்படவில்லை. இளம்பெண் அமேனே அவர்களின் அகக்கண்கள் திறந்ததால் மஜித்தின் கண்கள் காப்பாற்றப்பட்டன.
அன்பு நெஞ்சங்களே, உடலில் உள்ள கண்களில் வேதனையை அனுபவித்தாலும் பார்வையை இழந்தாலும் அகக்கண்களால் அற்புதமான உண்மைகளை காண முடியும் என்பதை ரேச்சல் அமேனே என்ற இந்த இரு இளம் பெண்களும் நமக்கு சொல்லித் தருகின்றனர். அதேபோல் இன்றைய நற்செய்தியில் நாம் சந்திக்கும் பார்வை இழந்த மனிதர் உடல் அளவில் மட்டுமல்லாமல் உள்ளத்திலும் பார்வை பெறுகின்றார். தன் விசுவாச கண்களால் இயேசுவை கண்டுகொள்கின்றார். இதற்கு நேர் மாறாக உடல் அளவில் தெளிவான பார்வை கொண்டிருந்ததாக எண்ணிக்கொண்டிருந்த பரிசேயர்கள் படிப்படியாக தங்கள் அகத்தில் பார்வை இழப்பதையும் நற்செய்தியாளர் யோவான் கூறியுள்ளார். இந்த இரு துருவங்களுக்கும் இடையே பார்வை பெற்ற மனிதரின் பெற்றோர் அரைகுறையாக பெறும் பார்வையை குறித்தும் யோவான் நமக்கு பாடங்கள் சொல்லித் தருகின்றார்.
அன்பு இதயங்களே, இயேசு உமிழ்நீரால் சேறு உண்டாக்கி பார்வையற்றவர் கண்களில் பூசினார். சீலோவாம் குளத்தில் கண்களை கழுவச் சொன்னார். அவரும் போய் கழுவினார், பார்வை பெற்றார். பார்வை பெற்ற மகிழ்வோடு அவர் தன் வழியே போயிருந்தால் புதுமை முடிந்திருக்கும், சுபம் போட்டிருக்கலாம். புகழை விரும்பாத இயேசுவுக்கும் அது மிகவும் பிடித்த செயலாக இருந்திருக்கும். ஆனால் பார்வை பெற்றவர் திரும்பி வந்ததால் பிரச்சனைகள் ஆரம்பமாயின. பார்வை பெற்றவர் கோயில் வாசலில் அமர்ந்து பிச்சை எடுத்தவர். அவர் திரும்பி வந்தபின் பெரியதொரு பிரச்சனையில் சிக்கிக் கொள்வோம் என்று கொஞ்சமும் எதிர்பார்த்திருக்க மாட்டார். புதுமை நடந்தது ஓர் ஓய்வு நாள் என்பதுதான் பிரச்சனை. அன்பு இதயங்களே, மலைபோல் குவிந்திருந்த பல பிரச்சனைகள் நடுவே தினமும் வாழ்ந்தவர்கள் அந்த பிச்சைக்காரர்கள். அவர்களுக்கு நல்ல நாள், பெரிய நாள், ஓய்வு நாள் என்ற பாகுபாடுகள் எல்லாம் இருந்ததில்லை. இத்தகைய பாகுபாடுகளால் தங்கள் பார்வையை குறுக்கிக் கொண்டவர்கள் பரிசேயர்கள். ஓய்வு நாள் என்பது இறைவன் தந்த கொடை என்பதை மறந்து அதை ஒரு பிரச்சனையாக்கிய பரிசேயர்கள் பார்வை பெற்றவரை கேள்விகளால் துளைத்தனர்.
பார்வை பெற்றவர் தன் ஊனக்கண்களால் இயேசுவை அதுவரை பார்க்கவில்லை, ஆனால் அகக்கண்களால் பார்க்க ஆரம்பித்துவிட்டார். எனவே அன்புள்ளங்களே, பரிசேயர்கள் கேட்ட கேள்விகள் அவரை பயமுறுத்தவில்லை. அகக்கண்களால் தான் கண்ட இயேசுவை பற்றி அச்சமின்றி அவர் அறிக்கையிட்டார். தங்களை எதிர்க்க துணிந்த அந்த பிச்சைக்காரரின் பெற்றோரை அழைத்து அவர்களையும் கேள்விகளால் வாட்டி எடுத்தனர் பரிசேயர்கள். அன்பு இதயங்களே, தங்கள் மகன் பார்வையற்று இருந்தபோது அதை இறைவனின் சித்தம் என்று ஏற்றுக்கொண்ட அவரது பெற்றோர் பார்வை பெற்று இறைவனின் புதுமைக்கு ஒரு சாட்சியாக நின்ற தங்கள் மகனை ஏற்றுக்கொள்வதற்கு தயங்கினர். பரிசேயரின் சட்டத்திட்டங்கள் அவ்வளவு தூரம் அந்த பெற்றோரை பயமுறுத்தி பார்வையிழக்கச் செய்திருந்தது. அன்பு நெஞ்சங்களே, பிறந்தது முதல் தன் பெற்றோரையோ பரிசேயர்களையோ பார்த்திராத அந்த மனிதர் அன்று முதல் முறையாக தன் பெற்றோரையும் பரிசேயரையும் பார்த்திருப்பார். தன் பெற்றோரது பயத்தைக் கண்டு அவர் பரிதாபப்பட்டிருப்பார். அதற்கும் மேலாக அவருடைய பரிதாபத்தை அதிகம் பெற்றவர்கள் யார்? அந்த பரிசேயர்கள். கடவுளுக்கும் ஆலயத்திற்கும் மிக நெருக்கத்தில் வாழும் அவர்கள் கடவுளை காண முடியாத குருடர்களாயிருக்கிறார்களே என்று அவர் பரிதாபப்பட்டிருப்பார்.
அன்பு உள்ளங்களே, பார்வை பெற்றவரின் சாட்சியம் தீவிரமாக துணிச்சலாக இருந்ததால் அவரை கோவிலிலிருந்து யூத சமூகத்திலிருந்து வெளியேற்றினர் பரிசேயர்கள். அதுவரை ஒதுங்கியிருந்த இயேசு இப்போது அவரை சந்தித்தார். அச்சந்திப்பில் அம்மனிதரின் சாட்சியம் இன்னும் ஆழப்பட்டது, முழுமையடைந்தது. அவரது அகம் முழுவதும் இறை ஒளியால் நிறைந்தது. இயேசுவின் முன், ஆண்டவரே, நம்பிக்கை கொள்கின்றேன் என்று முழுமையாய் சரணடைந்தார்.
அன்பு இதயங்களே, பொதுவாகவே எந்த ஒரு உணர்ச்சியுமே ஓர் எல்லையை தாண்டும் போது அந்த உணர்ச்சி நம்மை குருடாக்கி விடுவதாகத்தான் அடிக்கடி கூறுகின்றோம். கண்மூடித்தனமான காதல் என்றும், கண்ணு மண்ணு தெரியாமல் செயல்படுதல் என்றும் பலவிதமான கூற்றுக்கள் நமது பேச்சு வழக்கில் உள்ளன. அன்பு இதயங்களை, உள்ளத்தில் கொந்தளிக்கும் வெறுப்பால், மன்னிக்க முடியாத ஆத்திரத்தால் நமது அறிவு கண்கள் குருடாகி போகாமல் வாழ இறைவனின் அருளை என்று நாடுவோம். ரேச்சல், அமேனே, இயேசுவின் அருளால் பார்வை பெற்றவர் போன்ற எத்தனையோ நல்ல உள்ளங்கள் நமக்கு சொல்லித்தரும் அற்புத பாடங்களை வாழ்வில் கடைபிடிக்க முயல்வோம். மன்னிப்பு பெறுவதாலும் தருவதாலும் இந்த உலக மக்கள் மகிழ்வில் நிறைய வேண்டும் என்று இந்த மகிழும் ஞாயிறன்று சிறப்பாக ஜெபிப்போம். ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி. செய்திகள்.
கொரோனா தொற்று கிருமி நெருக்கடியால் வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் இருக்கும் குடும்பங்களை இன்று இத்திருப்பலியில் நினைக்க விரும்புகின்றேன் என்று மார்ச் 21 இச்சனிக்கிழமை காலையில் திருப்பலியை ஆரம்பித்தார் திருத்தந்தை பிரான்சிஸ். வத்திக்கானில் தான் தங்கியிருக்கும் சாந்தா மார்த்தா இல்ல சிற்றாலயத்தில் இந்நாட்களில் ஒவ்வொரு நாள் காலை 7 திருப்பலி நிறைவேற்றி கோவிட் 19 தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் துன்புறும் எல்லாருக்காகவும் இறைவனை மன்றாடி வரும் திருத்தந்தை இச்சனிக்கிழமை காலையில் குடும்பங்களுக்காக திருப்பலியை ஒப்புக் கொடுத்தார். மேலும் இத்திருப்பலியில் ஆற்றிய மறைவுரையில் இரு வெவ்வேறு முறைகளில் கடவுளை அணுகுவது பற்றி கூறும் இன்றைய நற்செய்தி பகுதியை மையப்படுத்தி தன் சிந்தனைகளை வழங்கினார் திருத்தந்தை பிரான்சிஸ். நம்மையே நியாயப்படுத்திக் கொண்டு நம் பாதுகாப்புகளை சொல்லி தொடங்குவது ஜெபம் அல்ல, அது கண்ணாடி முன் நின்று பேசுவது போலாகும். மாறாக நான் பாவி என்ற உண்மையான மனநிலையோடு ஜெபத்தை தொடங்க வேண்டும் என்று திருத்தந்தை மறைவுரையை நிறைவு செய்தார்.
மார்ச் 21 சனிக்கிழமை காலையில் சாந்தா மார்த்தாயில் சிற்றாலயத்தில் நிறைவேற்றிய திருப்பலி மற்றும் மறைவுரையை மையப்படுத்தி இரு ட்விட்டர் செய்திகளையும் தவக்காலம் பற்றி ஒரு ட்விட்டர் செய்தியையும் ஹேஷ்டேகுகளுடன் வெளியிட்டார் திருத்தந்தை பிரான்சிஸ். இணைந்து ஜெபிப்போம் என்ற ஹேஷ்டேகுடன் வெளியாகிய திருத்தந்தையின் முதல் ட்விட்டர் செய்தியில், வீடுகளிலேயே தங்க வேண்டிய சூழலை எதிர்கொள்ளும் குடும்பங்களை இன்று நினைவு கூறுவோம். குடும்பத்திற்குள் ஒருவருக்கொருவர் எவ்வாறு நன்றாக தொடர்பு கொள்வது, துன்பம் நிறைந்த இந்த நேரத்தை குடும்பத்தில் எல்லாரும் எவ்வாறு சேர்ந்து வாழ்வதென்பது போன்ற வழிகளை அவர்கள் அறிந்து கொள்வார்களாக. இந்த நெருக்கடி வேளையில் குடும்பங்களில் அமைதியும் படைப்பாற்றல் திறனும் வளர்வதாக என்ற சொற்கள் பதிவாகியிருந்தன. திருத்தந்தையின் இரண்டாவது ட்விட்டர் செய்தியில், ஆண்டவர் நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கின்றார், ஆயினும் அவற்றை நாம் அவரிடம் காட்டுவதற்கு அவருக்கு நான் தேவைப்படுகிறேன் என்ற வார்த்தைகள் இடம்பெற்றிருந்தன. மேலும் இந்தியாவில் மார்ச் 22 ஞாயிறன்று காலை 7 மணி முதல் இரவு 9 மணி வரை சுய ஊரடங்கு முறை கடைபிடிக்கப்படுகின்றது. அன்றைய நாள் முழுவதும் ஆலயங்களிலும் துறவு சபை இல்லங்களிலும் தொடர் திருநற்கரணை ஆராதனை வழிபாடுகள் நடைபெற உள்ளன.
கொரோனா தொற்றுக்கிருமி உருவாக்கியுள்ள இந்த நெருக்கடியான சூழலில் பரிபூர்ண பலன் இறையிறக்கத்தால் பொருத்தப்படும் மாபெரும் மேலாடை என்று திருப்பிட மனசாட்சி பேராய தலைவர் கர்தினால் மௌரோ பியச்சன்சா அவர்கள் கூறினார். கொரோனா தொற்றுக்கிருமியால் தாக்கப்பட்டுள்ள நோயாளிகள், அவர்களுக்கு சிகிச்சை வழங்கும் மருத்துவ பணியாளர்கள், தன்னார்வலர்கள், குடும்பத்தினர், இத்தொற்றுக்கிருமி பரவாமல் தடுப்பதற்கு ஜெயிப்பவர்கள் ஆகிய அனைவருக்கும் பரிபூர்ண பலன்களை மார்ச் 20 இவ்வெள்ளி என்று கர்தினால் பியச்சன்சா அவர்கள் அறிவித்திருந்தார். இதையொட்டி வத்திக்கான் செய்தித்துறைக்கு பேட்டியளித்த கர்தினால் பியச்சன்சா அவர்கள், கோவிட் தொற்றுக்கிருமி நெருக்கடி வேளையில் நோயாளிகள் தனிமைப்படுத்தப்படுவதால் அவர்களை அன்பு கூறுபவர்களின் ஆறுதல் மற்றும் அருகாமையின்றி இறக்கின்றனர். அவர்களுக்கு அருள்பணியாளர்கள் நோயில் பூசுதலை அளிக்கும் இயலாமல் உள்ளனர். மக்கள் தங்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டிய சூழல் உருவாகி உள்ளது என்று இப்போது பரிபூர்ண பலன்களை அறிவித்ததற்கு காரணங்களை விளக்கியுள்ளார் கர்தினால் பியச்சன்சா.
கொரோனா தொற்றுக்கிருமியின் தாக்கத்தால் கடுமையாய் பாதிக்கப்பட்டுள்ள ஈரான் நாட்டிற்கு எதிரான பொருளாதார குறிப்பாக மருத்துவ பொருட்கள் தடைகள் அகற்றப்பட திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் உதவுமாறு விண்ணப்பித்துள்ளார் ஈரானின் இஸ்லாம் மத தலைவர் ஒருவர். ஈரானின் ஷியைட் இஸ்லாம் பிரிவின் தலைவர் அயத்துல்லா சாயத் மொஸ்தாஃபா அவர்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுக்கு எழுதிய மடலில், ஈரானுக்கு எதிரான பொருளாதார தடைகள் நீக்கப்படுவதற்கு திருத்தந்தை உதவுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அமெரிக்க ஐக்கிய நாடு விதித்துள்ள பொருளாதார தடைகளால் ஈரான் நாட்டில் நகரங்களிலும் கிராமங்களிலும் வாழ்கின்ற சிறார், வயதானவர்கள், ஆண்கள் மற்றும் பெண்கள் எல்லாரும் மருத்துவ வளங்களின்றி கடுமையாய் துன்புறுகின்றனர் என்று மொஸ்தஃபா அவர்கள் தெரிவித்துள்ளார்.
தமிழகத்தின் வேலூர் மறைமாவட்ட ஆயர் சவுந்தரராஜ் பெரியநாயகம் அவர்கள் மார்ச் 21 இச்சனிக்கிழமை அதிகாலையில் கடுமையான மாரடைப்பால் தாக்கப்பட்டு உயிரிழந்தார் என்பதை வருத்தத்துடன் அறிவிக்கின்றோம். சலேசிய சபையைச் சேர்ந்த 70 வயது நிரம்பிய ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் திருவண்ணாமலை மாவட்டத்தில் 1949 பிறந்தார். இறைவனடி சேர்ந்த வேலூர் ஆயர் சவுந்தரராஜ் அவர்கள் 36 ஆண்டுகள் அருள்பணியாளராகவும் 13 ஆண்டுகள் ஆயராகவும் பணியாற்றியுள்ளார். ஆயர் அவர்களின் இறுதிச் சடங்கு மார்ச் 25 வருகிற புதன்கிழமை காலை 10 மணிக்கு வேலூர் விண்ணரசி பேராலயத்தில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது.
நிலங்கள் தரிசாக மாறிவருதல் மற்றும் காடுகள் இழப்பு பற்றி இயற்கையின் மிக உன்னதமான ஆண்டாகிய 2020 உலகினர் அனைவரும் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் அந்தோனியோ குட்டேரஸ் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். மார்ச் 21 சனிக்கிழமையன்று கடைபிடிக்கப்பட்ட உலக வன நாளுக்கென செய்தி வெளியிட்டுள்ள குட்டேரஸ் அவர்கள், பல்லுயிர் பாதுகாப்புக்கு காடுகளை காப்போம் என்ற இவ்வாண்டு உலக நாளின் குறிக்கோளை குறிப்பிட்டுள்ளார். இவ்வாண்டின் உலக வன நாள் காடுகளுக்கும் பல்லுயிர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு பற்றி சிறப்பாக சுட்டிக்காட்டுகிறது என்றும், பெருமளவான காடுகள் தொடர்ந்து இழக்கப்பட்டு வருகின்றன என்றும் குட்டேரஸ் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்.
நேயர்களே, இத்துடன் வத்திக்கான் வானொலியின் இன்றைய தமிழ்ச்சேவை நிறைவடைகின்றது. நன்றி.
வணக்கம்.
வணக்கம்.